ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மாண்பாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 15-21. பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள், சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இந்த இறை பலியில் வார்த்தை வல்லமையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வார்த்தையான தேவன் உங்களை நிறைவாகவே அவர் பெலத்தால் கட்டி இடை கட்டி ஆசீர்வதித்து உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் என்பது நாங்கள் அறிந்திருக்கிற உண்மை. அந்த உண்மையை நிறைய நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். அந்த உண்மைக்கேற்ப நீங்கள் வாழக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் இருக்கிற சில குறைபாடுகளை எல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ள நீங்கள் மனமுவந்து ஆண்டவருக்கு உங்களை கையளிக்கிறீர்கள். இதெல்லாம் உங்ககிட்ட காணப்படுகிற பலவிதமான மாற்றங்கள். அதற்காக உங்களை நாங்கள் ஆண்டவருடைய பெயரால் வாழ்த்துகிறோம். எங்கே உண்மையான ஒரு வார்த்தை செல்லுகிறதோ அங்கே உண்மையான விடுதலையும் இருக்கும். வார்த்தையும் விடுதலையும் இணைந்து போவது தான் கடவுளுடைய ஒரு அடிப்படையான ஒரு அடையாளம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அரும் செயல்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு பைபிளில் இருக்கும். அருஞ்செயல்கள் என்று சொல்லுகிற போதே அங்கே யாரோ ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருக்கணும், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க, அங்கே தான் வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமோ இல்லை ஒரு விடுதலையோ கிடைக்குது. அந்த விடுதலை கிடைக்கிற அந்த நிலையை தான் நம்ம அருஞ்செயல்னு சொல்கிறோம். நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்கன்னா அந்த கட்டுக்குள்ளே கிடந்தவங்க, பார்க்க முடியாதவங்க பார்க்குறாங்க, அப்போ அந்த ஒரு கட்டுப்பாடு, குடும்பத்தில் சமாதானம் இல்லை சமாதானம் பாருங்க. அப்போ அந்த அருஞ்செயல்கள் எதற்கு நிகழ்த்தப்படுதுன்னா, அந்த விடுதலை காரியம் அங்கே அறிவுறுத்தப்படுகிற விடுதலை காரியம் நடக்குது. அதுதான் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய காரியம். அது நடந்துச்சு இது நடந்துச்சுங்கிறது இல்லை, வார்த்தை போகிற இடத்துல என்ன நடக்கும்னா விடுதலை காரியம் நடக்கும், அங்கே அமைதி பிறக்கும். இது மனிதர்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களை பார்க்குறதுக்கு சென்னையிலேருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது ஒரு நாய்க்குட்டியோடு வந்திருந்தாங்க. இந்த வோடஃபோன் நாயின்னு சொல்கிறோம், பக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நாய்க்குட்டியோடு வந்திருந்தாங்க. எங்கள் தீபன் ஃபாதருக்கு அந்த நாய் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நிறைய நாயெல்லாம் வளர்த்தார். அந்த நாய்களை வைத்து அது நிறைய குட்டி போட்டுருச்சு. அது ஒரு 7-8 குட்டி போட்டுருச்சு, ஆசீர்வாதமாக போட்டுருச்சு. அப்புறம் ஃபாதர் பார்த்தாரு, மினிஸ்ட்ரிக்கு அவைகள் தடையாக இருக்கிறதுனால பெரிய தியாகம் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போது ஒத்த மரமாக உட்காந்துருக்கிறாருங்க. ரைஸ்லாம் பாருங்கள், அது ஒரு ஆசையாக வாங்கின நாய். நல்லா இந்த இடத்துல அவங்க ரொம்ப ஆசையாக அவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அது மினிஸ்ட்ரியை பாதிக்குன்றதுனால நான் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஒரு நாள் சொன்னேன் தம்பிக்கிட்ட, நம்ம மினிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் சரி வருமா தெரியலையப்பா அப்படின்னு. அவர் என்ன நினச்சாலோ தெரியல, எல்லா நாயும் டிஸ்போஸ் பண்ணிட்டாரு. அவர் அன்பாக வாங்கி வச்சுருந்த ரெண்டு நாய்களையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இப்போ மினிஸ்ட்ரியில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறாரு. பரவாயில்ல, அது ஒரு சின்ன அனெக்ஸ் செய்தி. இது அந்த ஃபேமிலி ஒரு நாய் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, அது பேர் என்னமோ சொன்னாங்க மறந்துட்டேன். அந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, ஃபாதர் அது உங்களுக்கு ஃபேன் அப்படின்னாங்க. சென்னையிலேருந்து ஜேன் அப்படிங்கிற மகள், அவங்க குடும்பம்தான் வந்திருந்தாங்க. எனக்கு நான் சிரிச்சுக்கிட்டு, உங்கள் பூசை பார்த்ததுன்னா நேராக அந்த நாய்க்குட்டி போய் முதல்ல படுத்துக்கும் ஃபாதர், உங்கள் பூசை முடிகிற வரைக்கும் போகாது அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு நாள் ஃபோட்டோ வேறு அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த நாய்க்குட்டி படுத்து, அது பார்த்திங்கன்னா அழகாக காலை நீட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு என்னுடைய டிவியில் என்னுடைய உருவம் இருக்குது, அது இப்போ டிவியை பார்த்துக்கிட்டே இருக்குது, அது பூசை முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்குமா. இந்த விந்தை தான் என்னன்னு புரியல நமக்கு. ஆண்டவருடைய காரியத்தில் மனுஷங்கள் தான் ஆசையாக இருக்கிறாங்கன்னா, விலங்குகள் கூட இன்றைக்கி ஆண்டவருடைய காரியத்தின் மீது ஆசையாக இணைந்திருக்கிற ஒரு காட்சியெல்லாம் பார்க்குற போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது எல்லாமே. அப்போ பாருங்கள் இப்போ நாய்க்குட்டி கூட ஃபாதருடைய ஃபாதருக்கு ஃபேனாக இருக்குது அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். நம்ம அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி வாசகங்கள் வந்து நம்மளை ஒரு சிறப்பான ஒரு காரியத்திற்குள்ளே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகுது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு, நீ அடையாளமாக இருக்கிறாயா, நீ எந்த அடையாளமாக இருக்கிற, உன்னுடைய அடையாளத்தினுடைய தன்மை எதுவாக இருக்கிற, இதுதான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை கேட்குறார். அடையாளம், இன்றைக்கி அடையாளத்தை பற்றி என்ன ஒன்றுமே வரலையே, இப்போ ஃபாதர் என்னமோ சொல்கிறாரு திடீர்னு அடையாளம் அப்படின்னு பேசுகிறாரே, நீங்கள் நினைக்கலாம். ஒரு வார்த்தையை நான் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு மனசில் வைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து வெளிப்படுகிற அடையாளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன் அடையாளம் மகிமைக்குரியதா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. என் அடையாளம் மகிமைக்குரியதா? உன் அடையாளம் மகிமைக்குரியதா? இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இப்போ பாருங்கள், நச்செய்தியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். மூணு வாசகம் இருக்கு இல்லையா, நச்செய்தியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். பரிசெயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பினார் அப்படின்னு இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவை வந்து சிக்க வைக்கிறதுக்கு ஏரோதியர்களோட அவங்களுடைய சீடர்களை அனுப்புகிறாங்க. யார் இந்த ஏரோதியர்கள்? ஏரோத அரசனை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஏரோதியர்கள், ஹெரோடியன்ஸ் அப்படின்னா யார்? ஏரோதினுடைய ஏரோது அந்திபாஸ், ஹெரட் அந்திபாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய அரச அலுவலர்களாக இருந்திருக்கலாம், அவருடைய போர் வீரர்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது. இன்னொரு கருத்து, விவிலி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காமன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு பொதுவான அரசியல் கட்சி அங்கே நிலவி கொண்டிருந்தது. அவங்க ஏரோது இனத்தை சார்ந்த அந்த மக்களாக இருந்தாங்க. அவங்க என்ன செய்துக்கிட்டாங்க, பரிசேயர் சதுசேயரிடமிருந்து தங்களை பிரித்து வைத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க பரிசேயர் சதுசேயர் மறைவல்லுனர்னு ஒரு டீம் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இவங்க ஒரு இனம், ஒரு குரூப்பாக இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், எத்தனையோ குரூப்ஸ் வந்து நம்மளுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவர்கள் வந்து இந்த சதிசெயர் பரிசெயர் வந்து பிரிந்து வாழ்ந்தாங்க, அவங்களுடைய ஐடியாலஜி இவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் இவங்க எதை சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அந்த ஹெரோட் த கிரேட்டை, பெரிய ஏரோதுவை அவங்க என்ன செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணி ஆதரித்து தங்களது அரசை நிறுவ முயன்றாங்க. யூதர்களுக்கான ஒரு அரசு நிறுவப்படணுங்கிறதுல இந்த ஹெரோடியன்ஸ் குரூப் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய விரும்புனாங்கன்னா, யூத மக்களுக்கு அரசியல் விடுதலை கிடைக்க ஆசை கொண்டவங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இந்த இயேசுவினுடைய பாணியை வந்து அவங்க மறுக்கிறாங்க. பல இடத்துல நம்ம வந்து இந்த ஹெரோடியன்ஸை வந்து பார்க்குறோம், ஏரோதியர்களுடைய செயலை வந்து நம்ம பார்க்குறோம். அவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கனாக்க, இயேசுவை எப்போவுமே குற்றப்படுத்துகிற அடையாளமாக தான் அவங்க வெளியத்தில் காட்டப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இவர்கள் எய்யப்பட்டவர்கள், எய்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க. எய்தவர் யார்? இவங்க அம்பு போல் எய்யப்பட்டவர்கள். இப்போ எய்தவர் யார்? பரிசேயர். இவர்கள் வந்து இயேசு இடத்துல போய் கேட்குறாங்க. ஸோ எய்ததனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன? சூழ்ச்சி. பைபிள் அழகாக சொல்லிச்சு, சூழ்ச்சி செய்தார்கள். எதுக்கு? இயேசுவை சிக்க வைக்கிறதுக்கு. அதை நமக்கு புரியும், இயேசு அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்க. அப்போ இயேசு அவங்க என்ன செய்ய போகிறாங்க, எப்படி அதுக்கு ஒரு வழிவகை தேடுறாங்க, இதுதான் அந்த திட்டம், சூழ்ச்சி. பாருங்கள், அவங்க ஒரு கேள்வியோடு வராங்க, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா? இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் செனாரியோவில் ஒரு பாதிப்பை விளைவிக்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வி. இவர் என்ன சொன்னாலும் அது ஒரு பாதிப்பை கொடுக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா லூக்கா நற்செய்தியில் இவங்களுடைய இந்த நிலையை நம்ம பார்க்குறோம். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் மீன் கொண்டு சென்றனர். இவர்கள் இவன் தம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான். முதல் பாயிண்ட்டு இயேசுவின் மீது குற்றச்சாட்டு வச்சது. சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான். பார்த்தீங்களா ரெண்டாவது பாயிண்ட், மக்கள் சீரழியிறாங்க, அரசன் சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது அப்படி சொல்கிறான். தானே மெசியாவாக அரசன் என்று சொல்லிக்கொள்கிறான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசுவை வந்து ஒரு பொலிட்டிக்கல் செனாரியோவில் அவங்க என்ன செய்கிறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவை வச்சு டார்கெட் பண்ணுறாங்க. யோவான் 19:12 நம்ம பார்க்குறோம். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராக இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கி கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி அப்படின்னு சொல்லி அரசனையும் டார்கெட் பண்ணுறான். அந்த பிலாத்துவை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த சூழ்ச்சியை நிறைவேற்றுறதுக்கு இவங்க எடுத்துக்கொண்டிருக்கிற சில வழிமுறைகள் எல்லாம் இந்த இடத்துல நம்ம உறுதி செய்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு சீசருக்கு எதிராக பேசவே இல்லை. அவங்க கேள்வி கேட்டபோது இவர் என்ன பதில் சொன்னார், எப்படி சொன்னார் நமக்கு தெரியும். அப்போ இவர்கள் சொன்ன இந்த அக்யூசேஷன் எல்லாமே பொய்யான பரப்புரைகள், பொய்யான ஒரு சாட்சியங்கள். அதைத்தான் அவர் உறுதி செய்கிறாங்க. ஆனாலும் திட்டத்திற்கு பின்னால் இருந்த எண்ணம் என்ன, ஏன் அவங்க இதை செய்கிறாங்க அப்படின்னா, இயேசுவை அவங்க கொலை செய்ய திட்டமிடுறாங்க. அவங்க கொலை செய்தால் சட்டம் வந்து கொலை செய்யாதேன்னு சொல்லியிருக்கு. அதனால் அவங்க யாரும் தனிப்பட்ட விதமாக கொலை செய்ய முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்க, ஒரு அரசியல் சமூகத்தை வந்து கொலை செய்ய அவங்க என்ன செய்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க, சூழலை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போது அவங்க அந்த உள்ள ஒரு ஒரு நிலையும் வெளியில் ஒரு நிலையும் அவங்க காட்டுறாங்க. இப்போ பாருங்கள், பவுலினுடைய வார்த்தையின்படி நம்ம பார்க்குறோம், தந்தையாம் கடவுளோடு ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்கிறார். அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரே குட் மார்னிங் குட் ஈவினிங்னு சொல்லிடல. அவர் எப்படி சொல்கிறாரு, தந்தையோடும், தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்போது இணைந்து வாழ்வது தான் நம்மளுடைய திட்டமாக இருக்கிறது. தந்தையோடும் மகனோடும் இணைந்து வாழணும், இதுதான் அந்த அடிப்படை ஆழமான ஒரு புரிதல் பவுலடியார் கொடுக்க விரும்புகிறார். இப்போ இந்த மக்கள் இணைந்து வாழ்ந்தார்களா, கடவுளோடு இணைந்து வாழ்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்திருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு மனுஷனை கொண்டு போய் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு பிளாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்ச்சியை செய்து அந்த காரியத்துக்குள்ளே கொண்டு போய் இயேசுவை வச்சு கொலை செய்கிற நேரடியாக தாங்கள் வந்து இதை செய்கிறதில்ல, இதை செய்திருப்பாங்களா. அப்போது இவர்கள் கடவுளின் திட்டத்திற்கு இணைந்து வாழ்பவர்கள் அல்ல. அப்போ அவங்க என்ன செய்யணும், இணைந்து வாழ்ந்திருக்கணும், வாழலை. அப்போ இவங்க எதிர்த்து நிற்பவர்கள். அப்போ இந்த பரிசெயர் சதிசெயர்லாம் அறிவு நிலையில் வளர்ந்திருந்தாலும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி இணைந்திராத பிள்ளைகள், எதிர்த்து நிற்கிற பிள்ளைகள். இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம், இவர்களுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குதே, இப்போ என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு நம்ம இதெல்லாம் வாசிக்கும் போது, நான் கடவுளுடைய திட்டத்தில் நிலைத்து நிற்கிறேனா, இணைந்து இருக்கிறேனா யோசிக்கணும் நாம. ஒரு முறை நாங்கள் ஒரு ஃபாதர் எங்களை வந்து ஹவுஸ் பிளஸ்ஸிங் வந்து அனுப்புனாங்க. நான் அப்போ பிரதராக இருந்தேன். அப்போ ஹவுஸ் பிளஸ்ஸிங் போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் வந்து என்ன பண்ணிட்டார், அந்த வீட்டினுடைய தலைவர் அவர் தான், அவர் வந்து ரெண்டு நிலையில் கையை வச்சுக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டார். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டார். ஐ எம் பிரதர் ஆல்பர்ட் அப்படின்னு. ஹூ கேவ் யூ த அத்தாரிட்டி டு பிளஸ் த ஹவுஸ் அப்படின்னார். த பாரிஷ் பிரீஸ்ட் கேவ் த அத்தாரிட்டி that we can bless the house. அப்போ நான் சொன்னேன், have you got the real authority from the church? அப்படின்னாரு. பாரிஷ் பிரீஸ்ட் இஸ் த லோக்கல் அத்தாரிட்டி. அப்போ அவங்க நம்மளை அனுப்பும் போது இது ஒரு 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 குடும்பத்துக்காக ஒரு ஜெபம் பண்ணுறது, இது யார் வேணாலும் செய்யலாம். ஸோ வி ஆர் ரிலீஜியஸ் பிரதர்ஸ், நாங்கள் வந்து ஆர்டினேஷனுக்காக போயிட்டு இருக்கிறோம். வி ஹவ் ரிசீவ்டு சர்டன் ஆக்கோலைட்டு, இந்த மாதிரி சில சிறப்பு இதெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் அங்கேயெல்லாம் கொடுக்குறாங்க, அங்கேயும் போட்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போது நான் உதாரணத்திற்கு இந்த மாதிரியான நபர்களை நான் சொல்கிறேன். அப்போ என்ன செய்கிறாரு, அவர் உள்ளேயே விடலை எங்களை. அந்த பேரை அந்த வீட்டில் இருக்கிற மற்ற மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே வேதனையோடு நிற்கிறாங்க. இவர் ஒருத்தர் தான் எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, இன்னைக்கு அவர் நினைச்சுக்கிட்டாரு தான் சரியாய் செய்வதாக நினைக்கிறார், பட் அவர் சரியாக செய்யலை. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்த ஃபாதர், பிரதர் வாங்க பிரதர், உட்காருங்க பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை, கோச்சிக்காதீங்க பிரதர், எனக்கு பங்கு சாமியார் வரணுங்கிறது ஆசை, அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி பிரதர்ஸ்லாம் அனுப்புறது எனக்கு பிடிக்கல, வாங்க நீங்கள் வந்தீங்க, நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் வீடு மந்திரிக்கலைன்னு எனக்கு அது பிடிக்கல, ஒரு காஃபி குடிக்கிறீங்களா? பாருங்கள், இதையே அதையே அந்த வழியை கூட வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அவர், ஆனால் அவர் உள்ளேயே உடலை நம்மளை, நான் சொன்னேன் பீஸ் பி வித்யூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி கடவுளோடு இணைந்திருப்பதாக நினைத்து கொண்டு பலர் என்ன செய்கிறோம், நம்ம ஆண்டவரை விட்டு வெளியில் இருக்கிறோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கோயிலில் போனால் சாமியாரை குறை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான், அதுக்காக சாமியாரெல்லாம் குறையில்லான்னு நான் சொல்லலை, குறையோடு இருக்கிறாங்க, ஆனால் நம்மளுடைய மனநிலை கோயிலுக்கு போனால் குறை தான் நான் கண்டுபிடிப்பேன், வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிக்கணும். ஒருவர் வந்து எனக்கு அடிக்கடி என்ன செய்து கொண்டிருந்தார், பங்கில் இருக்கிற குற்றச்சாட்டுகள், பண ரீதியான சரத்துகள் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார். முன்னாடி இவ்வளோ பணம் இருந்துச்சு, இவ்வளோ பணம் இருந்துச்சு, பணத்தை பற்றி தான் பேசுவார். நான் ஒன்றும் சொல்லலை, நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பேன், அவர் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். ரொம்ப அங்கலாயிப்பார், இப்படி இருந்துச்சு, அவங்க இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு, அவங்க வீடுகளுக்கு மந்திரிக்க போகிறப்போ அந்த மாதிரியான ஆட்களுடைய அந்த புத்தகங்களை எடுத்து நாங்கள் பார்ப்போம், நாங்கள் கையெழுத்து போடுவோம் வீடு சந்திக்கிற போது. அப்போ இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சில நபருடைய அந்த புத்தகங்களை பார்க்குற போது அவர்கள் சந்தாவை கொடுக்காத பிள்ளைகளாக இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய சந்தாவை செலுத்தாத ஒரு சாதாரண ஒரு எளிய தொகை, அதை வச்சு தான் அந்த பங்கு இயங்குது, அதாவது தான் பங்கு மக்களுடைய பொறுப்பு. பாருங்கள், இதெல்லாம் எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், தன் நிலையிலே அவர்கள் தவறான நிலையில் இருக்கிறாங்க, தன் நிலையிலே அவங்க தவறாக இருக்கிறாங்க, ஆனால் வெளியில் வருகிற போது எல்லாம் சரியாக இருப்பதை போல் அவங்க அடுத்த நிலையில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்பது, இதை தான் பரிசேயர்களுடைய சதிசேயருடைய மனநிலையாக இருந்தது, ஏரோதிரிகளுடைய மனநிலையாக இருந்தது. இயேசு சொல்லுகிற காரியமெல்லாம் காயத்தை ஏற்படுத்துது. அப்போ என்ன செய்கிறது, காயத்தை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் எதிர்க்கிற மனநிலை. இப்போ கடவுளுடைய திட்டத்திற்கு இணைந்து வாழ மறுக்கிறவங்க, எதிர்த்து நிற்கிறவங்க. அப்போ இயேசு ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஒரு சில புரிதலை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அதற்கு இயேசு என்ன சொல்கிறாரு, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறிட்டார். இப்போ சீசருக்கு உரியது எது, கடவுளுக்கு உரியது எது அப்படிங்கிறத நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணணும், பிரித்து பார்க்கணும். இப்போ சீசருக்கு உரியது உலகை சார்ந்தது. என்ன கேட்குறாரு, சீசருக்கு உரியது எதுன்னு அவர் என்ன செய்கிறார், ஒரு காயினை கொடுங்கடா அப்படிங்கிறார். ஒரு காயின் கொடுங்க, அதில் யாருடைய உருவம், அதில் இருக்கக்கூடிய உருவம், அதில் இருக்கக்கூடிய எழுத்து சீசருடையது. அப்போ ஒரு சீசருங்கிற அடையாள சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம் இங்கே. சீசரை வந்து ஒரு அரசனாக நம்ம பாவிக்கலை, ஒரு அரசாங்கத்தினுடைய அடையாளம். அப்போ அந்த சீசருங்கிற ஒரு தனி மனிதனுடைய அல்லது அரசியல் தளத்தினுடைய அடையாளம் எப்படி இருக்கிறது, பணத்தில் அது வெளிப்படுகிறது, உருவமாக எழுத்தா வெளிப்படுது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு திருப்பி சொல்ல, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு. கடவுளுக்குரியதுங்கிறது எது, அது ஆன்மாவை சார்ந்தது, ஆண்டவரை சார்ந்தது. இப்படிப்பட்ட இந்த பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். இயேசு அவர்களிடம் இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் சீசருடையவை என்றார்கள். சீசருக்கு உரியது எது, பணம். பணத்தில் தன் அடையாளத்தை அவன் வைத்திருக்கிறான். இன்னைக்கு இந்த சமூகம் எங்கே வந்து தன்னுடைய அடையாளத்தை வைக்க பார்க்குதுன்னா பணத்தில் வைக்க பார்க்குது. பிசாசு வந்து எங்கே வந்து தன்னுடைய அடையாளத்தை வைக்க பார்க்குறான்னா பணத்தில் தான் வைக்க பார்க்குறான். இன்றைக்கி பணத்தை வச்சு தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. பண பரிவர்த்தனை, இந்த பண பரிவர்த்தனை வந்து சரியலாம், சரியும், ஏழைகள் கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி எல்லாம் அந்த பண பரிவர்த்தனையில் தான் அரசாங்கத்தினுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் ஓடுது. எங்கே ஓடுதுன்னா எளியவன் கையில் பணம் இருக்கக்கூடாது, அந்த பணத்தெல்லாம் நான் எடுக்கணும், எப்படி எடுக்கிறது. அப்போது அதுக்கு நிறைய வழிமுறைகளை அவங்க என்ன செய்கிறாங்க, உள்ளே திணிக்கிறாங்க, உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இது இட் இஸ் அன் ஆர்டர் அப்படின்னு. ஓகே, சொசைட்டியில் ஒரு ஆர்டராக இருக்கலாம், ஆனால் அந்த கான்சன்ட்ரேஷன், எளிய மக்கள் சாகுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஆனால் இந்த பணத்தை நான் வந்து என்ன செய்யணும், ஒருமுகப்படுத்தணும். பணத்தை வந்து எல்லாம் ஒரு இடத்துல பூல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வழிமுறை செய்யணும். அப்போது சீசருடைய அடையாளத்தை போன்ற ஒரு அடையாளம் இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம், கடவுளுக்குரியது எது, ஆன்மாவை சார்ந்த காரியங்கள். இந்த விவிலியத்தில் வந்து இது ஒரு அடையாளமாக தான் கடவுள் கொடுக்குறார். சீசருங்கிறது ஒரு அடையாளம், கடவுளுக்கு உரியது என்னென்ன காரியம், அது ஒரு அடையாளம். இந்த விவிலியத்தில் இந்த அடையாளத்தின் அணிவகுப்பை நம்ம பார்க்குறோம். இந்த அடையாளத்தினுடைய காரியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தொடக்க நூல் 9:13 பார்க்குறோம். என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன், எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். இப்போ ரெயின்போ பார்க்கும்போது நம்ம வந்து அந்த வில் போன்று இருக்கிற அந்த மேகத்தின் மீது இருக்கிற அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளமாக இருக்கிற அந்த ரெயின்போவை பார்க்குற போது நம்ம என்ன நினைக்கக்கூடாது, இது தெய்வம்னு நினச்சி சில பேர் கும்பிடுவாங்க. அது தெய்வம் அல்ல, அடையாளமாக கடவுள் வைக்கிற ஒரு அடையாளம். விடுதலை பயணம் 12:13 சொல்லுது, இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். பாருங்கள், ஆட்டினுடைய இரத்தத்தை தடவி வை, அது அடையாளமாக இருக்கும். இணைச்சட்டம் 6:8 சொல்லுது, உன் கையில் அடையாளமாக அவற்றில் கட்டிக்கொள். அடையாளமாக அந்த இறைவார்த்தையினுடைய இதை கட்டிக்கொள், உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லு. எசேக்கியேல் 12:11 நீ சொல், உங்களுக்கு நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன். இறைவாக்கினரே எப்படிப்பட்டவராக கொடுக்கப்படுறாரு, அடையாளமாக கொடுக்கப்படுறாரு. நான் செய்தது போல் அவர்களுக்கு செய்யப்படும், அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். இவர் தான் செய்து காட்டிய அந்த அடையாளத்தின்படி எல்லாம் நடக்கும். அப்போ இவரே அடையாளமாக மாறுறாரு. பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:5 பார்க்குறோம், இந்நிலை அடைவதற்கென்றே கடவுள் நம்மை தயாரித்து மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக அவருடைய தூய ஆவியை நமக்கு வழங்கினார். நம்மளெல்லாம் தூய ஆவியை கொடுத்து எதுக்குன்னா, மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவி இந்த இடத்துல நம்மக்கிட்ட வரார். அப்போ பாருங்கள், 1 கொரிந்தியர் 14:22 பார்க்குறோம், பரவச பேச்சு பேசுவது நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டுராதோருக்கே அடையாளமாக இருக்கிறது. இதில் ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். பரவச பேச்சு பேசுகிறது யாருக்கு? நம்பிக்கை கொண்டிராதவருக்கு அடையாளமாக இருக்குது. இறைவாக்கு உரைப்பதோ, இப்போ நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இறைவாக்கெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இல்லை, ஏற்கனவே நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். வேதம் சொல்லுது, இறைவாக்கு உரைப்பதோ நம்பிக்கை கொண்டிராதோருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டோருக்கே அடையாளமாக இருக்கிறது. அப்போது இந்த வார்த்தையினுடைய அடையாளத்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:10 வானத்தூதர்களை முன்னிட்டு பெண் அதிகாரத்தின் அடையாளமாக தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. இப்போது பெண்கள் வந்து நம்ம முக்காடு போட சொல்கிறோம். இந்த முக்காடு போட சொல்கிறது எதற்காகனா, முன்னிட்டு வானத்தூதர்களை முன்னிட்டு பெண் அதிகாரத்தின் அடையாளமாக. இன்றைக்கி நிறைய பேர் அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, முக்காடு போடுறது அடிமைத்தனம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, பவுலடியார் சொல்கிறாரு, தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை முன்னிட்டு, அதிகாரத்தின்படி நம்ம என்ன செய்யணும், தலையை முக்காடிட்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருத்தூதர் பணியில் 7:8 பார்க்குறோம், அவர் விருத்த சேதனத்தை அடையாளமாக கொண்ட உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். விருத்த சேதனங்கிறது அது தெய்வத்தினுடைய அடையாளம் அல்ல, அது ஒரு அடையாளம், அது தெய்வம் அல்ல, தெய்வத்தினுடைய நேரடி குறியீடு அல்ல, அது ஒரு அடையாளம். ஆக பார்த்தீங்கன்னாக்க, 2 தெசலோனிக்கர் 2:9 அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான், அவன் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வான். இப்போ தீமையை செய்கிறவங்க கூட அடையாளத்தினுடைய ஒரு கருவியோடு வரப்போகிறாங்க, அதையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ பாருங்கள், இத்தனை இடத்துல ஆண்டவருடைய அடையாளங்களை நம்ம வந்து அப்படியே பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல அடையாளம் என்பது எது? சீசருக்குரிய அடையாளம் உலகை சார்ந்த ஒரு அடையாளம், ஆண்டவருக்குரிய அடையாளம் என்பது வித்தியாசமானது, கடவுளுக்குரியது. அதை தான் இயேசுசாமி பிரித்து காட்டுறார், சீசருக்குரியதை சீசருக்கு கொடு, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு. அப்போது நாம் சீசருக்குரிய மனநிலையோடு வாழ்கிறோமா, அல்லது கடவுளுடைய அந்த மகிமைக்காக வாழ்கிறோமா, இதை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சீசருடைய அந்த நிலையை உறுதிப்படுத்துகிற அடையாளமாக, சீசர்னா உலகத்தை சொல்லுகிறோம், உலகத்தை உறுதிப்படுத்துகிற அடையாளமாக பணம் பெருமை, இதை தான் நம்ம உறுதிப்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அடையாளத்தினுடைய பின்னணியில் முதல் வாசகத்துக்கு போங்களேன். முதல் வாசகத்தில் வந்து சைரஸுங்கிற அரசனை பற்றி பேசுகிறோம். இந்த சைரஸுங்கிற அரசன் யார்? அவன் யூத அரசனா? இல்லை, அவர் ஒரு பெர்சிய அரசன், பெர்சிய நாட்டுடைய அரசன். அப்போ பெர்சிய அரசு வந்தப்போ இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு, மக்களெல்லாம் பார்க்குறாரு, இது நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வெளியில் அனுப்புகிறாங்க, வெளியில் போயிட்டுருக்கிறாங்க. அப்போது இவர் வந்து தான் அந்த அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பாபிலோன் தேசத்தினுடைய மக்களை பார்த்துட்டு, ஏப்பா நீங்கள் இவ்வளோ நாட்களில் இங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் மேலே இறக்கப்பட்டு அவர்களை முழுவதுமாக டிபோர்ட் பண்ணுறார், முழுவதுமாக அவங்க நாட்டுக்கு அனுப்புகிறார். அப்போது விடுதலை, பாருங்கள் துவக்கத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விடுதலை கான்செப்ட். எகிப்திலிருந்து மக்கள் வரும்போதும் கடவுள் இறங்கி வந்து வேலை செய்கிறார், விடுதலை. இங்கே பாபிலோன் தேசத்தினுடைய அடிமையிலிருந்து அவங்க விடுதலையாக்கப்படுகிற போது சைரஸோட பேசினது நான் தான். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், பாருங்க, அவருக்கு என்ன தெரியாது, அவன் அறியாத ஒரு நிலையில் இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். அவரை எப்படி அருட்பொழிவு செய்திருக்கிற, இது அருட்பொழிவுன்னா எப்படியாவது ஒரு எரிவாக்கினர் போய் குப்பியில் எண்ணெயை வஞ்சி தலையில் ஊற்றி அப்படி தான் செய்யணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே அவனுக்கு அருட்பொழிவு செஞ்சிட்டேன், அப்போ அவர் என்னுடைய ஊழியனாக இருப்பான் அப்படிங்கிற அடையாளங்கள் எல்லாம் ஒரு அரசத்துவத்தினுடைய ஒரு முக்கியமான நிலையில் இன்னொரு அரசனை உள்ளே எடுக்கிற ஒரு அடையாளம். அப்போ அந்த அரசன் செய்த வேலை என்ன? விடுதலை, விடுதலை கொடுக்குற அடையாளம். அதனால தான் இன்னைக்கு இயேசுவினுடைய அந்த மீட்பு அப்படிங்கிறது, கடவுளுடைய காரியம் அப்படிங்கிறது என்னென்னா விடுதலை சார்ந்த அடையாளம். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், அருஞ்செயல் செய்யணுங்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. நான் தொட்டா நோய் ஓடணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருக்கக்கூடாது. அந்த மகனினுடைய நோய் நீங்க நான் பாடுபட வேண்டும் என்கிற நோக்கம் நம்மகிட்ட இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட மனநிலையோடு போராடுகிற பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்று அவரை அறிக்கை செய்கிறார். அவன் அவரை கடவுளை அறிந்திருக்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, இப்போ நிறைய சமூகத்தில் நிறைய போராளிகளை பார்க்குறோம். அவங்க போராடுறாங்க, குடிக்காக போராடுறாங்க. இவங்கெல்லாம் யார்? சைரஸ் மன்னனை போன்ற மனிதர்கள், சைரஸ் மன்னனை போன்ற ஒரு மனநிலை கொண்டவர்கள். இவர்கள் எல்லாம் கடவுளுடைய விடுதலையின் அடையாள குறியீடுகள். அப்போ இவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மகிமைப்படுத்துகிறார், உயர்த்துறார் இந்த நேரத்தில். அதனால் நாம் கடவுளுக்குரிய அடையாளத்தை கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறாரு. கடவுளை அடையாளங்களை வந்து நமக்கு காட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நாம் யோசிக்கணும், விடுதலையும் மீட்பும் கடவுளுடைய கன்சர்னாக இருக்குது, விடுதலையும் மீட்பும் தான். அதனால் இன்றைக்கி நாம் இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தெல்லாம் நம்ம பார்க்குற போது, நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து அனைவருக்காக நன்றி கூறுகிறோம். ஏன் தெரியுமா? செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கை, அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதி, நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்டு அவங்க உயர்த்தப்பட்டு பேசப்படுறதுக்கு. அப்போ அவங்க இதெல்லாம் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, தங்களுடைய செயலால் காட்டுறாங்க, இணைந்து செயல்படுறாங்க. தெசலோனிக்கு மக்கள் என்ன செய்கிறாங்க? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாங்க, கூடி வந்து ஆண்டவருடைய பலிகளை கொண்டாடுறாங்க. அந்த ஒற்றுமை இதெல்லாம் அவர் பார்க்குறாரு, பாருங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு, உங்களுக்காக நன்றி சொல்கிறோம், செயலில் உங்களுடைய நம்பிக்கை வெளிப்படுது, அன்பினாலே உந்தப்பட்ட உழைப்பு. காசுக்காக உழைக்கிறதில்லை. அந்த சைரஸ் வந்து காசுக்காக பார்த்துருந்தான்னா, பணம் அவனுடைய மண்டையை ஆண்டு கொண்டு இருந்ததுன்னா, இந்த மக்களெல்லாம் விடாத, இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா வேலை செய்ய ஆள் கிடையாது, இவங்கள வச்சு ஒரு நகரத்தை கட்டி எழுப்புவோம், பாருங்கள் எப்படியும் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடுகளில் வேலை செய்கிறவங்கள வச்சு நம்ம புளிஞ்சு எடுப்போலாம், சில பேர்லாம் அப்படி செய்வாங்க. நான் வந்து ஒரு ஊரில் படித்து கொண்டு இருந்தபோது கோயிலினுடைய என்னுடைய வலப்பக்கத்தில் விண்டோஸ்லேருந்து பார்க்கலாம், அங்கே ஒரு பெரிய பணக்கார வீடு. அந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பெண், ஒரு சிறுமி வேலை செய்வாள். நான் ஒவ்வொரு முறையும் அவளை பார்க்கும்போது என் மனசெல்லாம் பாரமாக இருக்கும். அவள் சில நேரம் வெளியில் வந்து அந்த அம்மா அடிக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன். அந்த வீட்டினுடைய பெண் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பிள்ளை. அந்த பிள்ளை ஒரு நாளும் உட்காந்து இருந்ததா எனக்கு தெரியாது, ஏன்னா இங்கேருந்து ஜன்னல் வழியாக நம்ம இங்கேருந்து ஜன்னலில் தான் பார்க்குறோம், அதனால் முழுமை என்னென்னு தெரியல. அந்த மகள் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடுவா, இங்கே ஓடுவா, ஓடியாருவா, ஓடுவா, ஓடியாருவா, பாத்திரத்தை எடுப்பா, அங்கே நின்றுக்கிட்டு ஏதாவது காய போட்டுட்ருப்பா, இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்ற நேரம் பார்த்தா தட்டில் சோறை போட்டு கொண்டு வந்து வெளியில் உட்காந்து சாப்பிடும் இந்த அந்த மகள். அப்போ ஒரு 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 தனக்காக உழைக்கிற மகளை கூட வீட்டுக்குள்ளே கூட உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்காத ஒரு குடும்பம் அந்த குடும்பம். அது யார், அவங்க யார், எந்த மனிதர்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் உள்ளே இருந்தவர்கள் மனிதர்களா என்பது தான் என்னுடைய கேள்வி. இப்படி ஒரு மனிதத்தை சிதைக்கிற ஒரு அடையாளம் பாருங்கள். அதனால தான் அங்கே விடுதலை இல்லை பார்த்தீங்களா. இந்த விடுதலையின் அடையாளம் இல்லாத இடத்துலலாம் ஆண்டவர் இருக்க முடியாது. நாம் பணி செய்கிற இடத்துல, வீடுகளுக்குள்ளே, சில வீடுகளில் கணவன் மனைவியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சில வீடுகளில் மனைவி கணவனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதிகமான நேரத்தில் இந்த பெண்கள் வந்து ஒரு வன்முறைக்கு உட்படுத்தப்படுறாங்க. வன்முறை, அதாவது ஆக்டிவ் வயலன்ஸ் பாசிவ் வயலன்ஸ்னு ரெண்டு வயலன்ஸ் இருக்குது. ஆக்டிவ் வயலன்ஸ் பாசிவ் வயலன்ஸ். ஆக்டிவ் வயலன்ஸ்லாம் என்ன, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, அவங்கள நிர்மூலப்படுத்துறது, காயப்படுத்துறது, இதெல்லாம். இன்னொரு பாசிவ் வயலன்ஸ் இருக்குது, அது என்ன வயலன்ஸ்னா அவங்கள அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறது, ஆனால் நான் சொல்கிறபடி தான் நீ செய்யணும், உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரி, வெளியில் போகிறதுக்கு உனக்கு வேலை இல்லை, நான் சொன்னால் தான் நீ வேலைக்கு போகணும், நான் சொல்லலைன்னா நீ வேலையை விட்டு வெளியில் வந்துடணும், வேலையை ரிசைன் பண்ணு. நிறைய குடும்பத்தில் அப்படி நடந்திருக்கு, வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருப்பாங்க, சும்மாவே உட்கார வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில் வந்தால் பாடி கார்டு மாதிரி ஆள் கூட்டிகிட்டு வந்து பாடி கார்டு மாதிரி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா பயம், ஏன்னா அங்கே அங்கே வந்து செல்ஃப் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, அந்த 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 அதனால் ஒரு மன ரீதியான அவர்கள் வந்து ஒரு மனவியல் நோய்க்கு உட்பட்டவர்கள். அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க, சந்தேகப்படுவாங்க. ஒரு மனிதரை ஒரு ஒரு மனுஷியாக மனைவி இருக்கிறாள், ஒரு மனுஷனாக என் கணவன் இருக்கிறார் என்பதை அவங்க மறுப்பாங்க, ஏற்றுக்கிறது. அதனால் என்ன குறை உனக்கு, எல்லாம் நான் தரேனே, எல்லாம் தரேன், உள்ளே உட்கார், இங்கேயே உட்கார், சாப்பிடு, இங்கேயே உட்கார், இங்கேயே உட்கார். பாருங்கள் இந்த மனநிலை, விடுதலை இல்லாத ஒரு ஒரு வீடு. பிள்ளைகளை அப்படி தான், பிள்ளைகளுக்கு எல்லைகள் உண்டு, அதுக்காக பெற்றோர்கள் எல்லாத்தையும் அவுத்து விட முடியாது. ஆனால் அதே சமயம் பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தோடு எப்படி சாப்பிடணும், நீனு எப்படி தூங்கணும், எல்லாமே அப்பா அம்மா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தைகள் வந்து அப்படியே பொட்டி பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது உள்ளே போனால் உள்ளே போயிடும், இருன்னா இரும். கல்யாணம் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே போக தெரியாது, முடிவெடுக்க தெரியாது. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, டைவர்ஸ் ஆகிடும். வரப்போகிற மகளுடைய எதிர்பார்ப்பு, வரப்போகிற வந்த மகனுடைய எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிற போது ஆப்போசிட் பார்ட்டி சரியாக இல்லைன்னு போது தென் தே கெட் டைவர்ஸ்ட். பாருங்கள் எங்கே எங்கே எங்கெல்லாம் அதனுடைய வேர்கள் ஓடுது பாருங்களேன். அதனால தான் சொல்லுகிறோம், கடவுளை நம்புகிற மகனாக மகளாக நம்ம இருந்தோம்னா நாம் விடுதலை கொடுக்குற அடையாளமாக இருக்கணும். அதனால தான் கடவுள் நீதியின் தேவன், நீதினா எப்படிப்பட்ட நீதி, விடுதலை கொடுக்குற அந்த நீதியின் தேவனாக இருக்கிறாரு, அவர் விடுவிக்கிறவர். அநாவிம் யாவேன்னு நம்ம சொல்கிறோமே, அநாதைகளின் தேவன் அவர். அதனால் இந்த அருமையான நாளில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்கள் தூய ஆவியோடைய வல்லமையோடு மிகுந்த உள்ள உறுதியோடு ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள், நிறைவான ஆசிரோடு நம்ம கடந்து செல்வோம். இந்த நாளில் நாம் இந்த விடுதலையினுடைய அடையாளத்தோடு இருக்கிறோமா, ஆண்டவருடைய கடவுளுடைய அடையாளங்கள் என்கிட்ட இருக்குதா, நான் கடவுளுடைய அடையாளத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேனா, இதெல்லாம் நம்ம உற்று பார்க்கணும். உலகத்தினுடைய அடையாளம் காசு பணம் படிப்பு, அதனால் எனக்கு கிடைக்கிற சம்பாத்தியம், அதை கொண்டு நான் என் வீட்டை நிரப்பி இருக்கிற குப்பையை போன்ற காரியங்கள், வீட்டுக்குள்ளே போனால் எல்லாம் பம்பாடிக்காக இருக்குங்க, எல்லாம் பெரிய பெரிய சோஃபா அப்படி இப்படிலாம் இருக்கும், ஆனால் குப்பை, குப்பைக்கு சமமான காரியங்கள் ஆத்மாவில் ஆண்டவரோடு ஒன்றிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கேள்வி கேட்க நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளினுடைய திருப்பலியில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த அடையாளம் கடவுளுக்கு மகிமை கொடுக்கதாக இருக்கிறதா, என்னுடைய அடையாளம் ஆண்டவருடைய எதிர் சாட்சியாக என்னை நிற்க வைக்குதாம். சிந்தியுங்க, அடையாளங்களை மாற்றுவோம், ஆண்டவருக்குள்ளே மகிமை அடைகிற பிள்ளைகளாய் கடந்து செல்வோம். ஆமென்.